Thank you, Tabernacle Choir.
Tabernacle Choir-க்கு நன்றி. நன்றியை செலுத்துகிறேன். அவர்கள் எவ்வளவு நன்றாக வாசிக்கிறார்கள். என் அருமையான சகோதரிகளை, குறிப்பாக அவருடைய இரண்டு பிள்ளைகளுக்கும் பலனளிக்கக்கூடிய தலைப்புள்ள ஒரு பொது மாநாட்டின் உரைக்காக என்னை வேண்டிக் கொண்ட ஒரு அக்கறையுள்ள தாயிடமிருந்து சமீபத்தில் எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அவர்களிடையே ஒரு பெரிய பள்ளம் உருவாகி அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள். தாயின் உள்ளம் உடைந்து போயிற்று. இந்த தலைப்பில் உள்ள பொது மாநாட்டின் செய்தி அவருடைய பிள்ளைகளை மீண்டும் நட்புறவு கொள்ள வைத்து எல்லாமுமே சரியாகிவிடும் என கடிதத்தில் எனக்கு அவர் உறுதியளித்திருக்கிறார். பொது மாநாட்டு உரைக்கான ஒரு வேண்டுகோளை வைக்கக்கூடிய ஒரு விதத்தை அமைக்க நாம் ஆரம்பிப்பதற்கு முன் இந்த தலைப்பை குறித்து சிறிது நேரம் நான் தியானித்துக் கொண்டிருந்தேன் என நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒரு பொது மாநாட்டின் சொற்பொழிவு அவருடைய பிள்ளைகளுக்கிடையே உள்ள உறவை குணப்படுத்த உதவும் என்று இந்த அன்பான தாயின் விசுவாசத்தால் நான் உணர்ச்சி வசப்பட்டேன். அவருடைய தன்னம்பிக்கையை சொற்பொழிவாளர்களின் திறமையில் அதிகமாயில்லை என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் யாதென்றும் காட்டிலும் அது ஜனங்களின் மனதில் ஒரு வல்லமையான பலனை உண்டாக்குகிற தேவ வார்த்தையின் நன்மையிலிருந்து அன்பான சகோதரியே, அந்த ஆவி உங்கள் பிள்ளைகளின் இருதயங்களையும் தொட நான் ஜெபிக்கிறேன். சரித்திரத்தின் அந்த ஆரம்ப காலத்திலிருந்து பொறாமையும் வெறுப்பின் ஆவி சரித்திரத்தின் சில மிக பரிதாபமான கதைகளுக்கு காரணமாயிற்று. சவாலை தாவீதுக்கு எதிராக யாக்கோபுவின் குமாரனங்களை அவருடைய சகோதரன் யோசப்புக்கு எதிராக, லெமனியும் நெபிக்கு எதிராக, அமலக்கையாவும் மரோனிக்கு எதிராக அது திரும்பியது. சச்சரவின் கடும் சனத்தின் பழி வாங்குதலின் அழிவின் ஆவியால் பூமியில் உள்ள ஒவ்வொருவர் ஏதோ ஒரு வழியில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். ஆம், இது தவறு என்று நமக்கு தெரியும். கோட்பாடு தெளிவாயிருக்கிறது. நாம் யாவருமே இரட்சகரை சார்ந்திருக்கிறோம். அவரில் இல்லாமல் நாம் யாருமே இரட்சிக்கப்பட முடியாது. கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியே அநாதியும் நித்தியமுமானது. நமது பாவங்களுக்கான மன்னிப்பு நிபந்தனைகளோடு வருகிறது. நாம் மனம் திரும்ப வேண்டும், மற்றவர்களை மன்னிக்க நமக்கு வாஞ்சை இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், ஏனெனில் மன்னிக்காதவன் கர்த்தருக்கு முன்பாக அக்கினை நிற்பான். மற்றும் இரக்கமுள்ளவர்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என இயேசு போதித்தார். வேறு யாருக்கோ பிரயோகிக்கப்படும் போது இந்த வார்த்தைகள் மிக புத்திசாலித்தனமாக தோன்றுகிறது. மற்றவர்கள் நியாயத்திற்கும் போது வெறுப்பை காட்டும் போதும் வரக்கூடிய துன்பத்தின் விளைவுகளை மிக தெளிவாகவும் எளிதாகவும் நம்மால் காண முடிகிறது. ஆனால் நமது சொந்த அவதூறுகளுக்கும் பாரங்களுக்கும் அது வரும்போது நமது கோபம் நீதியானதென்று நம்பத்தக்கதென்று சரியானதாகவே இருக்கின்றதென்றும் நாம் வழக்கமாக நியாயப்படுத்தி விடுகிறோம். மற்றொருவரின் இருதயத்தை நம்மால் பார்க்க முடிவதில்லை. ஒரு மோசமானவரை நாம் பார்க்கும் போது ஒரு மோசமான நோக்கம் அல்லது ஒரு மோசமான நபர் என்று நாம் ஊகித்துக் கொள்கிறோம். நமக்கென்று வரும்போது விதைவிலக்குகளை செய்து கொள்ளுவோம், ஏனென்றால் நமது காரியத்தில் யாரோ ஒருவரை வெறுக்கத்தக்காதது பார்க்கும் நம்மிடம் எல்லா தகவலும் இருப்பதாக நாம் உணர்கிறோம். அப்போஸ்தலர் பால் கூறினார், சொல்வதை புரிந்து கொள்ள முடியாதது இயலாதென்றிருக்கின்ற அளவிற்கு இதை பற்றி நமது இரட்சகர் மிக தெளிவாக பேசுகிறார். அவர் சொன்னார், கர்த்தராகிய நான் மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிப்பேன், ஆனால் நீங்கள் சகல மனுஷர்களையும் மன்னிக்க வேண்டுமென எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கே ஒரு கூடுதலான விளக்கத்தை நான் கொண்டு சுட்டிக்காட்டுகிறேன். சகல மனுஷர்களையும் நாம் மன்னிக்க வேண்டுமென கர்த்தர் எதிர்பார்க்கும் போது நம்மை மன்னிப்பதும் அதில் அடங்கியிருக்கிறது. சில சமயங்களில் உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்களும் மன்னிக்க மிக கடினமானாலும் அப்படியே ஒருவேளை நமது மன்னிப்பு மிகவும் அவசியமாயிருப்பனவனும் கண்ணாடியில் நம் மை திருப்பி பார்க்கிறோம். அடிப்படை கொள்கை மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் தலைப்பை உண்மையில் ஒரு இரண்டு வார்த்தை பிரசங்கத்தில் போதிக்கலாம். வெறுப்பிற்கு புறம்பு கூறுவதற்கு புற்கணித்தலுக்கு கேலி செய்வதற்கும் வெறுப்பு காட்டுவதற்கு அல்லது துன்புறுத்த விரும்புவதென்று அது வரும்போது தயவு செய்து பின்வருவையை பயன்படுத்துங்கள், அதை நிறுத்துங்கள். அது எளிதானது. நாம் மற்றவர்களை நியாய தீர்ப்பதை உடனடியே நிறுத்தி அதை தேவனின் மீதும் அவருடைய பிள்ளைகளின் மீதும் அன்புடனான நியாய தீர்ப்பின் சிந்தனைகளுடனும் உணர்வுகளுடனும் மாற்றி வைக்க வேண்டும். தேவனே நமது பிதா, நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் யாரும் சகோதர சகோதரிகள், யாவரும் சகோதர சகோதரிகள். எதை எப்போதுமே நீங்கள் நினைவில் வைத்திருக்க போதுமான தெளிவுடன், ஆசையுடன், போதனையுடன் மற்றவர்களை நியாய தீர்க்க திருப்புதன் இந்த கருத்தை எவ்வாறு தெளிவாக பேசுவதென எனக்கு சரியாக தெரியவில்லை. வேதத்தை என்னால் மேற்கொள்ள காட்ட முடியும், கோட்பாட்டை என்னால் விவரிக்க முடியும். சமீபத்தில் நான் பார்த்த ஒரு குறுஞ்செய்தியின் வாசகத்தை கூட மேற்கொள்ள காட்ட முடியும். ஒரு சிறிது முரட்டுத்தனமாக தோற்றமளித்த ஒட்டுநரிடமிருந்து ஒரு வாகனத்தின் பின்பக்கத்தில் ஒரு ஒட்டப்பட்டிருந்துள்ள வார்த்தைகள் ஒரு உள்ள உணர்வை கற்றுக் கொடுத்தது. அதில் உன்னை விட வெறுவிதமான நான் தவறு செய்வதால் என்னை தீர்மானிக்காதே என எழுதப்பட்டிருந்தது. தேவனின் இரக்கத்திற்காக நாம் யாவரும் சார்ந்திருப்பதால் மிக ஆர்வத்தோடு நமக்காக நாம் விரும்பப்படுகிற கிருபையின் எந்த அளவையும் மாற்றவர்களுக்கு எப்படி நாம் மறுக்க முடியும்? சகோதர சகோதரிகளே, மன்னிக்கப்பட நாம் விரும்புவதை போல நாம் மன்னிக்க விரும்ப வேண்டும். தேவ அன்பு செய்வதற்கு அது கஷ்டமானதா? ஆம், நிச்சயமாக. நம்மையும் மற்றவர்களையும் மன்னிப்பது எளிதானதல்ல. உண்மையில் நம்மில் அநேகருக்கும் நமது எண்ணங்களில் சிந்திக்கும் வகையில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு மனமாற்றமும் தேவைப்படுகிறது. ஆனால் நற்செய்திகளில் இருக்கின்றன இந்த பெரிய இருதய மாற்றத்தை விளைவிப்பதற்கே இயேசு கிறிஸ்துவின் சுவேஷம் வடிவம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது எவ்வாறு செய்யப்பட்டது? தேவனின் அன்பின் மூலமாக. தேவனின் அன்பால் நமது இருதயங்கள் நிறைக்கப்படும் போது நன்மையான தூய்மையான ஏதோ ஒன்று நமக்கு நடக்கிறது. நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோம். அவருடைய கற்பனைகள் பாரமானவை அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நமது மனங்களையும் உணர்வுகளையும் தேவனின் அன்பு அரசால நாம் அதிகமாக அனுமதிக்கும் போது நமது இருதயங்களுக்குள் நமது பரலோக பிதாவின் மீது நமது அன்பு வளர நாம் அதிகமாக அனுமதித்து கிறிஸ்துவின் தூய அன்புடன் மற்றவர்களை நேசிக்க எளிதாகிறது. சூரிய உதயத்தின் வெப்பமான தேவனின் அன்பிற்கு நம்முடைய இருதயங்களை நாம் திறக்கும் போது வெறுப்பு உணர்வின் பொறாமையின் இருளும் குளிரும் இறுதியாக மறைந்து போகும். எப்போதும் போல கிறிஸ்துவே நமது உதாரண புருஷர். அவருடைய போதனைகளில் அவருடைய ஜீவிய போலவே வழியை அவர் நமக்கு காட்டினார். உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகிப்பது எளிது, துன்மார்க்க கூட அதை செய்ய முடியும் என இயேசு சொன்னார். ஆனால் ஒரு உயர்ந்த நியாய பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து போதித்தார். அவருடைய வார்த்தைகள் நூற்று ஆண்டுகளாக எதிரொலித்து கொண்டிருக்கின்றன. அவைகள் இன்றைக்கும் நமக்கு பொருந்தும். நம்முடைய இருதயங்கள் தேவனின் அன்பால் நிறையும் போது நாம் ஒருவருக்கொருவர் தயவும் மனு உருக்கமாகவும் இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் மன்னித்த உள்ளது போல மன்னிக்கிறோம். நம்முடைய பரலோக பிதா நம்மை பார்ப்பதை போல மற்றவர்களை பார்க்க நம்மை அனுமதித்து நம்முடைய கண்களிலிருந்து கடுஞ்சினத்தின் கோபத்தின் செதில்களை கிறிஸ்துவின் தூய அன்பு எடுத்து போடும். என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே, சுயசே சோதனையாயிருக்கிற பின்வரும் கேள்விகளை கிறிஸ்து கருத்தில் கொள்ளவும். யாருக்கு வருத்தமாகவாவது ஒரு வெறுப்பு உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் சொல்வது உண்மையாயிருந்தாலும் கூட நீங்கள் புறம் கூறுகிறீர்களா? அவர்கள் செய்த ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் மற்றவர்களை ஒதுக்கி வைத்து தள்ளி வைக்கிறீர்களா அல்லது தண்டிக்கிறீர்களா? மற்றவர்கள் மீது ரகசியமாக பொறாமை கொள்கிறீர்களா? யாருக்காவது தீங்கு விளைக்க நீங்கள் விரும்புகிறீர்களா? இந்த கேள்விகளுக்கு ஏதாவது ஆம் என நீங்கள் பதிலளித்தால் நீங்கள் அதை நிறுத்துங்கள். விரோதிகளும் பகைமைகளும் கொண்ட ஒரு உலகத்தின் கற்களை செறிப்பதும் எறிவதும் எளிதானது. ஆனால் நாம் அப்படி செய்வதற்கு முன்பாக நமது போதகரும் மாதிரியான ஒருவரின் வார்த்தைகளை நாம் நினைவு கொள்வோம். சகோதர சகோதரிகளே, நமது கற்களை நாம் கீழே போடுவோமாக. நாம் அன்பாய் இருப்போமாக. நாம் மன்னிப்போமாக. ஒவ்வொருவருக்கொருவர் நாம் சமாதானத்துடன் பேசுவோமாக. தேவனின் அன்பு நமது இருதயங்களை நிறைப்புவதாக. யாவருக்கும் நன்மை செய்யக்கூடுவோம். இரட்சகர் வாக்களித்த கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்தவிதமான எதிர்மறையான நடத்தைகளுக்கும் பதிலாக அன்பின், மன்னிப்பின், தயாளத்தின் செயல்களில் நமது முயற்சிகளுக்கு எப்போதுமே கவனமாயிருக்க இந்த உரை போதுமான அளவிற்கு ஊக்கமளிப்பதில் இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் சிஷ்யர்களாக நாம் தீமைக்கு பதிலாக நன்மை செய்வோம். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருந்தார். நினைவு கூறுங்கள், முடிவில் இரக்கமுள்ளவர்களே இரக்கம் பெறுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் சபையின் அங்கத்தினர்களாக நாம் எங்கிருந்தாலும் ஒருவரிலொருவர் அன்புள்ளவர்களாக நாம் அறியப்படுவோம் என ஒருவரிலொருவர் அன்பாயிருக்குங்கள். சகோதர சகோதரிகள், நம்முடைய வழி தவறி போன சொந்த பிடிவாதத்தை, கசப்புணர்வை, சினங்கொள்ளுதலை அதோடு சேர்த்து கொள்ளாமலே போதுமான மனவேதனைகளும் துக்கங்களும் இந்த ஜீவியத்தில் இருக்கிறது. ஆயினும் நமது ஆழ்ந்த துயரங்களை நாம் விட்டுவிட வேண்டும். இத்தகைய காரியங்களை எப்படி விட்டுவிடுவது என்பதை கற்றுக்கொள்வதே அநித்தியத்தின் நோக்கத்தின் பகுதி. அது கர்த்தரின் வழி. இதை பொதுவாக கொண்டிருப்பவர்களில் பரலோகம் நிறைத்திருக்கின்றதென்பதை நினைவு கூறுங்கள். அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள், அவர்கள் மன்னிக்கிறார்கள். இரட்சகரின் பாதத்தில் உங்களுடைய பாரங்களை வைத்திரு விடுங்கள். நியாய தீர்ப்பை கோபவிடுங்களை. கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தி உங்கள் இருதயங்களை மாற்றும். நமக்காக அவருடைய சிநேகிதராக அவருடைய ஜீவனை அவர் கொடுத்தது. மிக நன்றாகவும் மிக முழுமுதாகவும் அன்புவை ஒருவரின் நம்மால் இதை நான் சாட்சியளிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன்.